வணக்கம் நேர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 107.4 மெகா ஹெர்ட்ஸ் அலைவரிசையில் இது விவசாயி சமுதாய வானொலி. நேயர்களே, இன்று தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தைச் சார்ந்த மண்ணியல் மற்றும் வேளாண் வேதியியல் துறையில் இணை பேராசிரியராக பணிபுரியும் முனைவர் ஜெகதீஸ்வரி அவர்கள் மண் மற்றும் பயிர் மகசூலில் இரண்டாம் நிலை ஊட்டச்சத்துக்களின் முக்கியத்துவத்தை பற்றியும் அவற்றின் மேலாண்மை பற்றிய தகவல்களையும் கூற உள்ளார். வாங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
மங்கசூரில் இரண்டாம் நிலை ஊட்டச்சத்துக்கள் பற்றாக்குறை பற்றியும் அவற்றின் மேலாண்மை பற்றியும் இப்போ பார்க்க போகிறோம். பொதுவாக பார்த்தோம்னா பயிர் வளர்ச்சி மற்றும் மகசூலுக்கு 17 வகையான ஊட்டச்சத்துக்கள் தேவைப்படுகின்றன. இந்த ஊட்டச்சத்துக்களை வந்து 3 விதமாக பிரிக்கிறோம். அதாவது பேரூட்டங்கள், இரண்டாம் நிலை ஊட்டங்கள் மற்றும் நுண்ணூட்டங்கள் என 3 வகையாக பிரிக்கலாம். இயல்பான தாவர வளர்ச்சிக்கு பார்த்தோம்னா 3 வகையான சத்துக்களுமே சரி விகிதத்தில் பயிருக்கு கிடைக்கணும். இந்த சத்துக்கள் அனைத்தும் ஒன்று மண்ணிலிருந்து எடுத்துக்கிறது, இல்லைன்னா நம்ம செயற்கை உரமாகவோ இயற்கை உரமாகவோ நம்ம அளிக்கலாம் பயிர்களுக்கு. ஸோ இந்த அனைத்தும் சத்துக்களுமே பயிர் வளர்ச்சிக்கு வந்து மகசூலுக்கும் மிக மிக இன்றியமையாதது. குறிப்பாக பார்த்தோம்னா பசுமை புரட்சிக்கு பிறகு இந்த இரண்டாம் நிலை ஊட்டச்சத்துக்கள், அதாவது இந்த 3 வகையான ஊட்டச்சத்துக்களை பார்த்துருவோம். முதல்ல வந்து பேரூட்டங்கள்னு சொன்னேன், அதில் வந்து 3 வகை இருக்கு. முக்கியமாக தலைச்சத்து, மணிச்சத்து மற்றும் சாம்பல் சத்து. இந்த 3 வந்து அதிக அளவில் தேவைப்படும். இதனால் இந்த சத்துக்கள் வந்து பேரூட்டங்கள்னு வகைப்படுத்தியிருக்கோம். இந்த சத்துக்கள் தான் விவசாயிகள் வந்து உரமாக, அதாவது யூரியா, சூப்பர் பாஸ்பேட் மற்றும் பொட்டாஸ் என்ற 3 வித உரமாக வந்து நம்ம அதிக அளவில் பயன்படுத்துகிறாங்க. இப்போ இரண்டாவது வகை பார்த்திங்கன்னா இரண்டாம் நிலை ஊட்டச்சத்துக்கள். இதை தான் இப்போ இந்த டாப்பிக்கில் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு கீழே என்னென்ன சத்துக்கள் வருது, அதோட முக்கிய பணி என்ன, அது குறைபாடு இருக்கும்போது அதோடைய அறிகுறிகள் எப்படி தென்படும், நம்ம என்ன உரம் போட்டு நம்ம சரி செய்யலாம் அப்படின்ற டாபிக் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த இரண்டாம் நிலை ஊட்டச்சத்துக்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா குறிப்பாக 3 வகையான சத்துக்கள் இந்த வகைப்பாட்டின் கீழ் வருது. இந்த 3 பார்த்தோம்னா சுண்ணாம்பு சத்து, முதன்மையானது சுண்ணாம்பு சத்து, அடுத்தபடியாக மெக்னீசியம் மற்றும் கந்தகம். இந்த 3 தான் வந்து இரண்டாம் நிலை சத்துக்கள்னு நம்ம வகைப்படுத்துகிறோம். ஸோ காலங்காலமாக பார்த்திங்கன்னா தொழு உரம் போட்டுட்டு வந்தாங்க. இப்போ வந்து கடந்த 20 வருடங்களாக வந்து இந்த இரண்டாம் நிலை ஊட்டச்சத்துக்கள் வந்து அதிக அளவில் தென்பட்டு, காரணம் என்னன்னு பார்த்தோம்னா வீரிய ஒட்டு ரகங்கள் பயன்படுத்த பயன்படுத்த ஊட்டச்சத்துக்கள் மண்ணில் இருக்கக்கூடிய சத்துக்களை உறிஞ்சிடுது அதிகப்படியாக. மேலும் நம்ம ஒரே மாதிரியான உரங்கள் தான் பயன்படுத்துகிறோம், அதாவது பேரூட்டங்கள் மட்டுமே வந்து நம்ம சாகுபடிக்கு பயன்படுத்துகிறோம். தொழுவரத்தோடு சேர்த்து மண் பரிசோதனை பண்ணி என்னென்ன சத்து குறைபாடு இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு நம்ம அதுக்கப்புறம் பரிந்துரை போகலாம். ஸோ இந்த தொடர்ந்து நேரடி உரங்களை பயன்படுத்துறதுனால பேரூட்ட சத்துக்கள் மட்டுமே பயிருக்கு கிடைக்குது, இந்த இரண்டாம் நிலை ஊட்டச்சத்துக்கள் கிடைக்காமல் போயிடுது. ஸோ அதனால் இப்போ சமீப காலமாகவே பார்த்திங்கன்னா இந்த இரண்டாம் நிலை ஊட்டச்சத்துக்கள் வந்து மண்ணில் வந்து பற்றாக்குறை காணப்படுது. ஸோ இதன் பற்றாக்குறை ஏற்படும் போது பயிர் நம்ம சாகுபடி செய்யும் போது அதில் அறிகுறிகள் தோன்ற ஆரம்பிக்குது. இதனால் இதனோட இரண்டாம் நிலை ஊட்டச்சத்துக்களோட முக்கியத்துவம் சமீப காலமாக பயிர் மகசூலில் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. ஸோ இரண்டாம் நிலை ஊட்டச்சத்துக்களில் 3 வகையான சொன்னேன். 3வது வகைன்னு ஒரு சத்துக்கள் இருக்குது, அது நுண்ணூட்ட சத்துக்கள்னு பேர். அதாவது முதல்ல பார்த்தது பேரூட்டச்சத்துக்கள், அதில் தலைச்சத்து, மணிச்சத்து, சாம்பல் சத்து 3 பார்த்தோம். இரண்டாம் வகை தான் இரண்டாம் நிலை ஊட்டச்சத்துக்கள், அதாவது ஆங்கிலத்தில் செகண்டரி நியூட்ரியன்ஸ்னு சொல்லக்கூடியவை. அதில் இந்த 3 சத்து வருது, அதை ஒன்றொன்னா தனித்தனியாக விவரிக்க போகிறேன். ஸோ அதுக்கு அடுத்த வகைப்பாடுன்னு பார்த்தீங்கன்னா நுண்ணூட்டச்சத்துக்கள். இதற்கு கீழே வந்து பார்த்தோம்னா இரும்பு சத்து, குறிப்பாக மேங்கனீஸு, இரும்பு, துத்தநாகம், போரான் மற்றும் மாலிப்டினம், இதெல்லாம் வந்து மிக குறைந்த அளவில் பயிருக்கு தேவைப்படும். இது வந்து நுண்ணூட்ட சத்துக்கள்னு நம்ம வகைப்படுத்துகிறோம். இப்போ நம்ம நேரடியாக இரண்டாம் நிலை ஊட்டச்சத்துக்கள் அதோடைய டாப்பிக்கு போயிடலாம். ஸோ முதலாவதாக பார்த்தோம்னா சுண்ணாம்பு சத்து. ஸோ மண்ணில் வந்து சுண்ணாம்பு வந்து ஓரளவுக்கு எல்லா மண்ணிலையுமே அதிகமாக காணப்படும். ஸோ இதோடைய அறிகுறிகள் மிக கம்மியாக தான் காணப்படும். ஆனால் அறிகுறிகள் எல்லா நிலங்களையுமே தோன்றாது. குறிப்பாக வளமான மண்ணில் வந்து சுண்ணாம்பு சத்து நார்மலாக போதிய அளவு இருக்கணும். எந்தெந்த மண்ணில் இந்த சுண்ணாம்பு சத்து குறைபாடை நம்ம சந்திக்க நேரிடும்னு பார்த்தோம்னா குறிப்பாக அமில நிலங்கள், அதாவது மழை அதிக அளவு பெய்யக்கூடிய அமில நிலங்கள் இருக்கிற இடங்களில் இந்த சத்து வந்து பயிர்களுக்கு கிடைக்கிறதில்ல, மண்ணில் வந்து அது இருக்காது சுண்ணாம்பு சத்து. இப்போ நம்ம அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா மணற்பாங்கான நிலம், அதில் கொஞ்சம் உங்களுக்கு இந்த சத்து சரிவர கிடைக்கிறதில்ல. நம்ம பயிருக்கு வந்து மணிச்சத்து போடுறோம் இல்லைங்களா, சூப்பர் பாஸ்பேட், அது போடுறது வந்து குறிப்பாக எடுத்து கொடுக்கறதுக்கு இந்த சுண்ணாம்பு சத்து மிக மிக அவசியமாகிறது. சுண்ணாம்பச்சத்தோட பணிகள் பயிர் மகசூலில் எப்படி இது நிர்ணயம் பண்ணுது, என்ன பணி குறிப்பாக செய்யுது அப்படின்ற பற்றி பார்த்தோம்னா, முக்கியமான பணிகள் சுண்ணாம்பச்சத்துக்குன்னு சில பணிகள் இருக்குது. நம்ம எப்படி நம்ம உடம்புக்கு கால்சியம்னு சொல்லுவோம் இல்லையா ஆங்கிலத்தில், எலும்பு வளர்ச்சி, போன் அதாவது பற்கள் வளர்ச்சி, போன் நல்லா உறுதியாக திடகாத்திரமாக இருக்கிறதுக்கு நம்ம சுண்ணாம்பு அவசியம்னு சொல்லுவோம். ஸோ அதுக்கு ஈக்குவலாக தாவரத்தில் அதே பணியை செய்து, அதாவது செல் சுவர் உற்பத்திக்கும் செல் தண்டுகள் அமைப்பிற்கும் அதோடைய ஸ்ட்ரக்சரல் இன்டெகிரிட்டின்னு சொல்லுவாங்க, அதோடைய பெக்டின் மூலக்கூறுகள் உற்பத்தியாகி செல் சுவர் நல்லா கால்சியம் பெக்டேட்ன்ற பொருளாக மாறி அது வந்து சுவரை வந்து கண்டினியூட்டி அதாவது வடிவமைப்பாக கொடுக்குது. ஸோ அதுக்கு மிக மிக சுண்ணாம்பு அவசியம். இந்த கால்சியம் பெக்டேட்ன்ற பொருள் இருக்கிறதுனால தான் அந்த பழங்களாக இருக்கட்டும் இல்லை இலைகளாக இருக்கட்டும் அதோடய அது விரைப்பாக இருந்து இருக்கிறதுனால பயிர் வந்து நோயோ பூச்சியோ எதுவுமே தாக்குதல்லேருந்து தப்பிக்க முடியும். ஸோ இந்த கால்சியம் வந்து மிக மிக அவசியம். அது குறையும் பட்சத்தில் அது ஈஸியாக வந்து பூச்சி நோய் வந்து தாக்கிரும். ஸோ அதுக்கு வந்து ரொம்ப அவசியம் அந்த கால்சியம் பெக்டேட்ன்ற பொருள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வறட்சியிலிருந்தும் பயிர்களை வந்து பாதுகாக்கிறதுக்கு மிக முக்கிய பணியை செய்யுது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா நீர்பிடிப்பு தன்மையை அதிகரிக்க செய்யுது. அந்த நீர் மூலக்கூறுகளுடைய பரிமாற்றத்தில் மிக மிக முக்கிய பணியை செய்கிறதா கண்டுபிடிச்சிருக்காங்க. இதுக்கு தேவைப்படுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சுண்ணாம்பு சத்து போட்டு உற்பத்தி பண்ணக்கூடிய பழங்களாக இருக்கட்டும் காய்கறியாக இருக்கட்டும் அறுவடை பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நார்மல் கண்டிஷனில் வச்சு பார்த்தோம்னா அதோடைய கெடாமல் 2-3 நாள் லைஃப் அண்ட் ஸ்டோரேஜ் லைஃப்னு சொல்லுவாங்க, அதாவது அது 2-3 நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணி கிடக்கும், கெட்டு போகாது, நீண்ட நாட்களுக்கு கெடாமல் இருக்கும். சிறந்த எக்ஸாம்பிள் உதாரணம்னு சொல்லணும்னு நினச்சோம்னா திராட்சை. திராட்சையில் பார்த்தீங்கன்னா பழங்கள் வந்து பறித்த உடனே அது வந்து உடனே உபயோகப்படுத்தக்கூடிய ஒரு பொருள். ஸோ அது வந்து ஒரு 2 நாள் தாங்குச்சுன்னா அதோடைய நல்ல விலை மதிப்பு கிடைக்கும் கண்டிப்பாக. ஸோ அந்த திராட்சையில் வந்து சுண்ணாம்பு போட்டு அதை அறுவடை பயன்படுத்திய பழங்களை பார்த்தோம்னா நீண்ட நாட்களுக்கு கெடாமல் 2-3 நாள் இருக்கிறத கவனிக்க முடியும். அதே மாதிரி தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தக்காளி, வெண்டைக்காய் இதில் எல்லாத்துலேயுமே வந்து அந்த ஸ்டோரேஜ் லைஃப்னு சொல்லக்கூடிய ஆயுட்காலத்தை கூட்டிக்கிறதுக்கு மிக மிக முக்கிய பணியை செய்கிறதுல சுண்ணாம்பு மிக மிக அவசியம். இது வரைக்கும் பார்த்தோம்னா சுண்ணாம்பு வந்து எந்தெந்த மண்ணில் குறைபாடு காணப்படுது இதோடைய பணிகள் என்னன்னு பார்த்தோம். அதுக்கு அடுத்தபடியாக சப்போஸ் இந்த மண்ணில் சுண்ணாம்பு சத்து இல்லை கம்மியாக இருக்குது, இப்போ நம்ம பயிர் சாகுபடி பண்ணுறோம், அந்த பயிரில் என்ன மாதிரி அறிகுறிகள் தெரியுமா அப்படின்ற அதை பற்றி பார்க்கலாம். ஸோ பயிர் வளர்ச்சியில் பார்த்தீங்கன்னா நம்ம இது நான் சொன்னேன் சுண்ணாம்பு அல்லது கால்சியம் என்று சொல்லக்கூடிய இந்த சத்தானது செல் வளர்ச்சிக்கும் இலைகள் புதிய இலைகள் உற்பத்திக்கும் அந்த தண்டு கணுவிடை உற்பத்திக்கும் மிக மிக அவசியம்னு சொன்னேன். ஸோ இது குறைபாடு இருக்கும் பட்சத்தில் வளரக்கூடிய பயிர் என்ன, அந்த மண்ணில் வளரக்கூடிய பயிரில் எப்படி சிம்டம்ஸ் அதாவது அறிகுறிகள் எப்படி காணப்படும்னு பார்த்தோம்னா தண்டோட நுனி வந்து கருகிரும், நுனி வந்து கருகி அந்த கணு விடை பகுதிகள் பிரேக் ஆகி அதாவது வெட்டுண்டு காணப்படும், கண்டினியூட்டி இருக்காது, அங்கே விட்டு விட்டு விட்டுப்பட்டு காணப்படும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திசுக்களில் சுவரில் அதை சக்தி இழந்து நுனி வந்து உடஞ்சிரும் அங்கங்கே. இலைகள் பார்த்தீங்கன்னா நார்மல் சுண்ணாம்பு சத்து இருக்கிற மண்ணில் வளரக்கூடிய பயிரையும் சுண்ணாம்பு சத்து குறைவான இருக்கிற மண்ணில் வளரக்கூடிய பயிரையும் கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா அந்த நார்மல் இலைகள் வந்து நல்லாயிருக்கும், நல்லா ஹெல்த்தியாக இருக்கிற மாதிரி தெரியும். ஆனால் இந்த குறைபாட்டில் வளரக்கூடிய செடிகளை இலைகளை பார்த்தோம்னா இலை வந்து குட்டையாக இருக்கும், குட்டையாக இருக்கும், ஓரங்களில் வந்து வெளிரிய மஞ்சள் நிறத்தோடையும் இருக்கும். ஸோ இந்த இதனுடைய அறிகுறிகள் வந்து பார்த்திங்கன்னா நுனி இலை வளர்ற பகுதியில் காணப்படும். ஏன்னா இது செல் புதிய செல் உற்பத்திக்கு இதோடைய பங்கு மிக மிக அவசியம்ன்றதுனால அந்த செயல்பாடுகள் அனைத்துமே தடைபடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புதிய இலை மறுபடியும் உற்பத்தி ஆகிறது மிக மிக பாதிப்படையும். இலை காம்புகள் பார்த்தீங்கன்னா காஞ்சு கடைசியில் செடிகள் வந்து இறந்துடும். ஸோ இதுதான் இதோடய குறைபாட்டினுடைய அறிகுறிகள்னு பொதுவாக சொல்கிறோம். சுண்ணாம்பு சத்து குறைபாடு அதோடைய பணிகள் மற்றும் அதோடைய அறிகுறிகள் பற்றி பார்த்தோம். இப்போ சப்போஸ் இந்த மண்ணில் சுண்ணாம்பு சத்து கம்மியாக இருக்குது, இப்போ நம்ம சாகுபடி செய்ய போகிறோம், அதுக்கு என்ன பரிந்துரைக்கப்பட்ட அளவு, என்ன ரெக்கமெண்டேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா குறிப்பாக பார்த்தோம்னா சுண்ணாம்பு வந்து மண்ணில் வந்து ஓரளவுக்கு நார்மலாக இருக்குது. அமில நிலங்களில் சுண்ணாம்பு அதிகமாக தேவைப்படும் பயிர்களுக்கு மட்டும் நம்ம ரெக்கமெண்டேஷன் போகலாம், அதாவது பரிந்துரைக்கப்பட்ட அளவு போகலாம். அமில நிலங்களில் சுண்ணாம்பு குறைபாடு இருக்கும்போது நம்ம அங்கே வந்து சுண்ணாம்பு உரமாக இடலாம். இப்போ சுண்ணாம்பு சத்து குறைபாடு இருக்கும் பட்சத்தில் இப்போ பார்த்தீங்கன்னா நெல்லுக்கு குறி, ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நிலக்கடலை பயிருக்கு. நிலக்கடலை பயிருக்கும் நெல்லுக்கும் பரிந்துரைக்கப்பட்ட அளவு இருக்குது சுண்ணாம்பு. அதாவது சுண்ணாம்பு வந்து நம்ம ஜிப்சம் வடிவத்தில் இடுறோம், ஜிப்சம் வந்து நெல்லுக்கு பார்த்தீங்கன்னா 500 கிலோ ஹெக்டருக்கு, நிலக்கடலைக்கு 400 கிலோ. நெல்லுக்கு வந்து அடியுரமாக போட்டுடலாம், உழவுக்கு அப்புறம் போட்டு நம்ம உழுதுட்டு நம்ம நெல் நாற்று நட்டுக்கலாம். நிலக்கடலைக்கு பார்த்தீங்கன்னா அடியுரமாக போடாமல் 35வது நாள், அதாவது விதை நட்டு 45வது நாள் அல்லது பூக்கும் தருணத்தில் ஒரு தடவை வச்சுட்டு அதை ரெண்டாக பிரிச்சுக்கணும். 400 கிலோ ஹெக்டருக்கு ரெக்கமெண்டேஷன். ஜிப்சம் அடியுள்ள தான் சுண்ணாம்பு உரத்தை நம்ம இடணும். முதல்ல வந்து 45வது நாள் ஒரு பகுதியும், அடுத்த 10 நாள் இடைவெளியில் ரெண்டாவது முறையும் நம்ம அதை ஜிப்சத்தை செடிக்கு செடி போட்டு மண்ணணைச்சு விடணும். இதுதான் பரிந்துரைக்கப்பட்டது. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா 2வது சத்துன்னு பார்த்திங்கன்னா மெக்னீஷியம். 2ம் நிலை ஊட்டச்சத்துக்களில் 3 விதமான சத்துக்கள் சொன்னேன். முதலாவது கால்சியம் அல்லது சுண்ணாம்பு, அதோடைய பணிகள் பார்த்தோம். அதற்கு அடுத்தபடியாக வரக்கூடியது வந்து மெக்னீஷியம். ஸோ மெக்னீஷியம்னு பார்த்திங்கன்னா மெக்னீஷியம் வந்து நம்ம தாவரங்கள் ஒளிச்சேர்க்கை செய்வதற்கும், மணிச்சத்து பயிர்கள் நன்கு பயன்படுத்தி கொள்வதற்கும், மற்றும் எண்ணெய் மற்றும் கொழுப்பு பொருட்கள் தாவரங்கள் உற்பத்தி செய்வதற்கும் மிக மிக அவசியம் தேவைப்படுகிறது. ஸோ இது மெக்னீஷியம் பொதுவாக எல்லா மண்ணிலையுமே காணப்படும். அதிகமாக மலைப்பொழிவு இருக்கக்கூடிய பகுதிகளிலும், மணற்சாரி நிலங்களிலும், அமிலத்தன்மை வாய்ந்த நிலங்கள், அதே சமயம் கலர் நிலங்களிலையும் மெக்னீஷியம் பற்றாக்குறை வந்து காணப்படும். சாம்பல் சத்தை வந்து அதிகமாக நம்ம இடுறதுனாலையும், இப்போ நம்ம பாய்ச்சக்கூடிய தண்ணீரில் கால்சியம் உப்புக்கள் கூடுதலாக இருந்தாலும் இந்த மெக்னீஷியம் சத்து பற்றாக்குறை வந்து நார்மலாக அந்த மண்ணில் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே சமயம் மெக்னீசியம் சல்ஃபேட் போன்ற உரங்களை அதிக அளவில் இட்டாலும் இலை மக்கு மிகுந்த நிலங்களிலும் பற்றாக்குறை அருகில் வந்து பரவலாக தென்படுறதுக்கான வாய்ப்புகள் காணப்படுகிறது. இது மட்டும் இல்லாமல் மணற்பாங்கான நிலங்கள்லையும் மெக்னீஷியம் சத்து வந்து குறைந்து காணப்படும். ஸோ மெக்னீஷியம் சத்து வந்து என்னென்ன மண்ணில் கம்மியாக காணப்படும்ன்ற பற்றி பார்த்தோம், குறைந்து காணப்படும்ன்று. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதோட பணிகள் என்ன, தாவரத்தில் மெக்னீஷியம் சத்து என்னென்ன பணிகள் செய்யுது அப்படின்னு பார்த்தோம்னா, ஏற்கனவே சொன்ன இது வந்து குளோரோஃபில்னு சொல்லக்கூடிய பச்சையம் உற்பத்தி செய்வதற்கு மிக 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 முக்கிய காரணம். அந்த பச்சைய மூலக்கூறோட மைய அயனியே வந்து மெக்னீஷியம் தான். ஸோ அதனால் உங்களுக்கு பச்சையம் உற்பத்திக்கு ஒளிச்சேர்க்கைக்கு மிக மிக அவசியமாகிறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்சைம் சொல்லுவோம், பயிர் வளர்ச்சியில் வந்து என்சைம், அதாவது நொதிகளுடைய செயல்பாடு வந்து மிக மிக அவசியம். ஸோ அந்த நொதிகளுடைய செயல்பாட்டை சீராக்குவதற்கு ரொம்ப ரொம்ப அவசியம்னு சொல்கிறோம் மெக்னீஷியம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒளிச்சேர்க்கை, மேலும் இந்த சிட்ரிக் அமில சுழற்சி அப்படின்ற கூடிய வினை நிகழ்வதற்கும், கிளைக்காலிஸ் என்ற உயிர் வேதியியல் வினைகளிலையும் மெக்னீஷியம் வந்து மிக மிக முக்கிய பங்கு வகிக்கிறது. மெக்னீஷியம் சத்துனா அதோடய பணிகள் என்ன, அது எந்தெந்த மாதிரியான மண் வகைகளில் பற்றாக்குறை காணப்படுதுன்ற பற்றி பார்த்தோம். ஸோ அடுத்தபடியாக இப்போது பற்றாக்குறை உள்ள நிலங்களில் பயிர் சாகுபடி பண்ணோம்னா அதில் என்னக்கூடிய தோண்டக்கூடிய அறிகுறிகள், மெக்னீசியம் சார்ந்த அறிகுறிகள் என்னென்னு பார்க்கலாம். மெக்னீஷியம் சத்து குறைபாட்டினால் தோணக்கூடிய அறிகுறிகள், ஸோ முதல்ல பார்த்திங்கன்னா மெக்னீஷியம் வந்து பயிரோட அடிப்பாகத்தில் உள்ள முதிர்ந்த இலைகளில் தான் தென்படும். ஸோ முதிர்ந்த இலைகள் எப்படி சிம்டம்ஸ் காணப்படும்னு பார்த்தோம்னா, முதல்ல வெளுத்துறோம். இதோட பணி வந்து முக்கியமாக சொன்னேன் ஒளிச்சேர்க்கை, அதாவது பச்சையத்தோட மூலக்கூறில் இதோட அம்சம் முக்கியம், மிக மிக முக்கியம்னு சொன்னேன். ஸோ இது குறையும் போது ஆட்டோமேட்டிக்காக என்னாகும்னு பார்த்திங்கன்னா, இலையில் இருக்கக்கூடிய பச்சையம் வந்து குறைஞ்சி மஞ்சள் ஆயிரும், இதில் வெளுத்து அப்புறம் என்னாகும்னு பார்த்திங்கன்னா குங்குமச்சவப் நிறமாக மாறிடும், அதாவது ரெட்டனிங் சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். ஸோ முதல்ல கீழ்ப்புறத்தில் உள்ள இலைகள் வெளுத்து மஞ்சளாகி வெளுத்து பின்பு வந்து நிறம் வந்து அப்படியே குங்குமச்சிவப்பு நிறமாக மாறிடும். ஆரஞ்சு மற்றும் வெண் புள்ளிகளும் தோன்ற ஆரம்பிக்கும். முதல்ல இலை நரம்புகளுக்கிடையே பார்த்திங்கன்னா வெளிரிய மஞ்சள் நிறத்தில் வரி காணப்படும், வரி வரியாக கோடுகள் தோன்றும். பின்னர் அந்த கோடுகள் தோன்றிய இடம் பார்த்திங்கன்னா வெண்மையாக மாறி இலைகள் அந்த பச்சையம்ன்று சொல்லக்கூடிய அந்த பச்சையமே இல்லாமல் காணப்படும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்படியே இலை வந்து காஞ்சு கருகிடும். ஸோ பற்றாக்குறை முற்றிய நிலையில் இலை காம்புகளுமே அந்த மாதிரி மாறிடும். ஸோ இலைகள் வந்து சிவப்பு நிறமாக மாறி கம்ப்ளீட்டாக ஃபுல்லாகவே சிவப்பாக மாறி காஞ்சு உதிர்ந்துடும். இது குறிப்பாக பார்த்திங்கன்னா பருத்தியில் அதிகமாக குறைபாடுகள் நம்ம பார்க்கலாம். ஸோ பயிர்களில் பார்த்திங்கன்னா மெக்னீஷியம் சத்து வந்து மிக மிக முக்கியம்னு பார்த்தோம்னா பருத்தி முக்கியமாக உதாரணமாக சொல்லலாம். ஸோ பருத்திக்கு வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு செவட்டை நோயின்னு விவசாயிகள்கிட்ட சொல்லுவாங்க. இது வந்து குறிப்பாக மெக்னீஷியம் சத்து குறைபாடுனால தான் அந்த இலைகள் வந்து இப்படி குங்குமச்சிவப்பாக மாறுது. இதில் பருத்தியில் பார்த்திங்கன்னா இலைகளை மட்டும் இல்லை, அந்த சப்பைகளுமே உதற ஆரம்பிக்கும் இந்த மெக்னீஷியம் சத்து குறைபாட்டினால. சப்பைகள்லையுமே அந்த சிகப்பு நிற புள்ளிகள் காம்புலையும் பார்க்கலாம். நம்ம அந்த காயிலையுமே நம்ம வந்து அறிகுறிகளை நம்ம பார்க்கலாம். மெக்னீஷியம் சத்து பணிகள் என்னன்னு பார்த்தோம். ரெண்டாவது அதோடைய அறிகுறிகள் பயிரில் எப்படி தென்படுதுன்ற பார்த்தோம். ஸோ அடுத்தபடியாக வந்து இதுக்கு என்ன ரெக்கமெண்டேஷன், என்ன உரப்பரிந்துரை செய்யலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, பொதுவாக வந்து மெக்னீஷியம் வந்து பருத்திக்கு மட்டும்தான் ரெக்கமெண்டேஷன். இந்த சிம்டம்ஸ் வந்தால் வந்து அறிகுறிகள் தென்படும் பட்சத்தில் நம்ம பரிந்துரைக்கு போகலாம். ஸோ பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த மெக்னீஷியம் சத்து குறையும் போது நம்ம செயற்கை உரமாக போடுறோம். மெக்னீசியம் சல்ஃபேட் வடிவில், மெக்னீசியம் சல்ஃபேட்டுன்னு இருக்குது, மெக்னீசியம் சல்ஃபேட் வந்து பருத்தியில் வந்து வளர்ச்சி பருவத்தில் இந்த மாதிரி தென்பட்டுச்சுன்னா, இளஞ்சிவப்பு இலைகள் வந்துச்சுன்னா நம்ம வந்து இலைவெளி தெளிப்பு போகலாம். ஸோ மெக்னீசியம் சல்ஃபேட் கரைசலை வந்து 0.5% மெக்னீசியம் சல்ஃபேட் கரைசலை, 1% யூரியா பிளஸ் 0.1% துத்தநாக சல்ஃபேட், இந்த மூணு கலந்த கரைசலை வந்து இலைவெளி தெளிப்பாக காலை வேளையிலையோ அல்லது மாலை வேளையிலையோ நம்ம தெளிக்கலாம். ஸோ இது தெளித்து 10 நாள் இடைவெளியில் இன்னொரு தெளிப்பு தெளிக்கலாம். இந்த மாதிரி தெளித்தோம்னா அந்த அறிகுறிகள் தென்பட்டது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பச்சையம் வந்து அதிக ரெக்கவர் ஆயிரும். அப்படி இல்லைன்னா நம்ம வந்து அடியுறோம், போன பயிரில் வந்து இந்த மாதிரி இலைவெளி இலைகளில் இலை சிவப்பு அதாவது மெக்னீஷியம் குறைபாடு பார்த்துருக்கோம் அப்படின்னு, அடுத்த தடவை மறுபடியும் நம்ம பருத்தி பயிரிட போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சோம்னா அடியுறமாக நம்ம மெக்னீஷியம் சல்ஃபேட் 50 கிலோ ஹிட்டருக்கு பயன்படுத்திக்கலாம். ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா சுண்ணாம்பு சத்து பார்த்தோம், இரண்டாம் நிலை ஊட்டச்சத்துக்களில் 3 ஊட்டச்சத்துக்கள் சொன்னேன், ஊட்டச்சத்துக்கள் முதலாவதாக சுண்ணாம்பு அல்லது கால்சியம் பார்த்தோம், இரண்டாவதாக மெக்னீஷியம் பார்த்தோம், கடைசியாக இறுதியாக பார்க்கறக்கும் சத்து வந்து கந்தக சத்து. கந்தக சத்து பார்த்தீங்கன்னா தாவரங்கள் புரதத்தை தயாரிப்பதற்கும், புரோட்டீன் என்று சொல்லக்கூடிய புரதத்தை தயாரிப்பதற்கும், செல் பிரிதலுக்கும் கந்தகம் வந்து மிக மிக அவசியமாகிறது. ஸோ கந்தகம் வந்து நார்மலாக நேச்சுரலாக இயற்கையாகவே மண்ணில் வந்து எப்படி கிடைக்குதுன்னு பார்த்தோம்னா, ஆகாயத்தில் அல்லது விண்ணில் இருக்கக்கூடிய கந்தக சத்தானது மழை நீர் மூலமாக கரைஞ்சு நமக்கு தாவரங்களுக்கு கிடைக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பயிர் கழிவுகளில் உள்ள கந்தகமும் நுண்ணுயிர்களால் சிதைக்கப்பட்டு பயிர்களுக்கு நமக்கு கிடைக்கிறது. ஸோ இந்த சத்து வந்து மண்ணில் வந்து சல்ஃபைடு வடிவத்திலையும் சல்ஃபேட் வடிவத்திலையும் ரெண்டு விதமாக காணப்படுது. ஸோ தற்பொழுது பார்த்திங்கன்னா கந்தக சத்து வந்து குறைபாடு விளைநிலங்களை பரவலாக அதிகரித்துட்டு வருகிறது தென்படுகிறது. குறிப்பாக எந்தெந்த மண்ணில் அது சத்து குறைபாடு தென்படும் வாய்ப்பு இருக்குன்னு பார்த்தோம்னா, மணற்சாரியான நிலங்களில் மற்றும் அங்க பொருட்கள் ஆர்கானிக் கார்பன் என்று சொல்லக்கூடிய அங்க கரிமம் குறைவாக உள்ள நிலங்களில் அதிக அளவு காணப்படும். மேலும் அமிலத்தன்மை வாய்ந்த நிலம் அதாவது ஆசிட் சாயில் என்று சொல்லக்கூடிய அமில நிலங்களிலையும் இந்த சத்தானது குறைந்து காணப்படுகிறது. ஸோ கந்தக சத்து என்னென்ன பணிகள் செய்யுதுன்னு பார்த்தோம்னா, முக்கியமாக புரதம் கொழுப்பு மற்றும் இரண்டாம் நிலை வேதி மூலக்கூறுகளின் உற்பத்திக்கு மிக மிக அவசியமாகிறது. அமினோ அமிலங்கள்னு சொல்லக்கூடிய அமினோ அமிலங்கள் உற்பத்திக்கும், அதாவது சிஸ்டைன் சிஸ்டின் என்று மற்றும் எத்தியோனை என்று சொல்லுவோம், அந்த மூன்று விதமான அமினோ அமின எண்ணெய் உற்பத்தி பயிர்களில் இந்த மூன்று விதமான அமினோ அமிலங்கள் உற்பத்திக்கு கந்தக சத்தானது மிக மிக முக்கிய அவசியமாகிறது. மெக்னீஷியத்தை போலவே இந்த கந்தக சத்தும் இலையில் பச்சையத்தை உற்பத்தியை பெருக்கி ஒளிச்சேர்க்கையை துரிதப்படுத்துது. ஸோ அதனால் பயிர்களுடைய சீரான வளர்ச்சிக்கு இந்த கந்தகமானது உறுதுணையாக இருக்கிறது. கந்தக சத்து இடப்பட்ட பயிர்களில் பார்த்திங்கன்னா மற்ற ஊட்டச்சத்துக்களில் கிரகித்து பயிர் நன்கு வளர துணை பெறுகிறது. மற்ற ஊட்டச்சத்துல எடுத்து கொடுப்பதற்கு இந்த கந்தக சத்து வந்து ஒரு ஊக்கியாக செயல்படுது. ஸோ இப்போ கந்தக சத்து குறையும் பட்சத்து விளைநிலங்களில் வளரக்கூடிய பயிர்களில் என்னென்ன அறிகுறிகள், பற்றாக்குறை அறிகுறிகள் தென்படும் அப்படின்னு பார்த்தோம்னா, கந்தக சத்து குறையும் போதும் இதோடைய குறைபாடு வந்து இளம் இலைகளில் தென்படும். மெக்னீஷியம் வந்து அடியில் சொன்னேன், முதிர்ந்த இலைகளில் தோன்றும்னு சொன்னேன். ஸோ இந்த கந்தக சத்து அறிகுறியானது இளம் இலைகளில் அதாவது வெளிர் மஞ்சள் நிறமாக முதல்ல, இதுவுமே ஓரளவுக்கு ஒளிச்சேர்க்கைக்கு பச்சையம் உற்பத்தியில் பங்கு பெறுது. அதனால் இதோடைய குறைபாடு ஏற்படும் பட்சத்தில் என்ன ஆகும்னா அந்த பச்சையம் குறைஞ்சி வெளிர் மஞ்சள் நிறமாக மாறும். பின்னர் என்ன ஆகும்னா இலைகள் முழுவதுமே மஞ்சள் நிறமாக மாறிடும். இதுக்கு ஆங்கிலத்தில் எல்லோயிங்னு சொல்லுவோம். மொத்தமாக பயிர் வளர்ச்சி ஒட்டுக்க குன்றி ஒரு மாதிரி பழுப்பு நிறத்தில் காணப்படும். ஸோ இந்த கந்தக சத்து அதோடைய முக்கிய பணிகள் என்ன, எந்தெந்த மாதிரியான மண் நிலங்களில் குறைபாடு காணப்படுகிறது, அறிகுறிகளை பற்றியும் பார்த்தோம். இப்போ சப்போஸ் இப்போ இதை குறைபாட்டை நிவர்த்தி பண்ணுறதுக்கு என்ன மாதிரியான உரங்கள் பரிந்துரை சேர்க்கப்பட்டுள்ளன அப்படின்ற பற்றி பார்க்கலாம். ஸோ பொதுவாக வந்து இந்த கந்தக சத்து வந்து குறையும் பட்சத்தில் கந்தக சத்து அடங்கியுள்ள உரமான ஜிப்சம், சூப்பர் பாஸ்பேட், அமோனியம் சல்ஃபேட் மற்றும் தனிம கந்தகம் போன்றவற்றில் ஏதாவது ஒரு உரத்தை வந்து நம்ம பயிரோட தேவைக்கேற்ப மண்ணில் அடியுரமாக இடலாம். இது பொதுவாக வந்து அடியுரமாக தான் பரிந்துரை செய்யப்படுகிறது. இது தவிர இயற்கை உரங்களான தென்னை நார்க்கழிவு, கம்போஸ்ட்டு, கரும்புத்தொகை கம்போஸ்ட்டு, தொழு உரம், சர்க்கரை ஆலை கழிவு, மண்புழு உரம் போன்றவற்றிலையும் இந்த சத்தானது இரண்டாம் நிலை சத்துக்கள் ஓரளவுக்கு அடங்கியிருக்கிறதுனால இதையுமே நம்ம வந்து இந்த இயற்கை உரங்களையுமே நம்ம நிலத்தில் இடுறதுனால பற்றாக்குறையை நிவர்த்தி செய்யலாம். ஸோ கந்தக சத்து வந்து பயிர்களுக்கு பார்த்திங்கன்னா பரிந்துரைக்கப்பட்ட அளவு இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தோம்னா மக்காச்சோளம், சோளம் போன்ற பயிர்களுக்கு வந்து கந்தகம் வந்து 30 கிலோ கந்தகம் வந்து அடிவரமாக பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சூரியகாந்தி, எல் போன்ற எண்ணெய் வித்து பயிர்களுக்கு 40 கிலோ, பயிர் வகை பயிர்களுக்குமே 40 கிலோ கந்தகத்தை நம்ம அடியுரமாக போடலாம். பருத்திக்கு வந்து பார்த்திங்கன்னா 55 கிலோ கந்தகம் வந்து அடியுரமாக பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது. வெங்காய பயிருக்கு பார்த்தோம்னா 30 கிலோ கந்தகம் அடியுரமாக போடலாம். கரும்பு பயிருக்கு வந்து 45 கிலோ, இது எல்லாமே ஹெக்டருக்கு ஒரு ஹெக்டர் நிலத்துக்கு அடியுரமாக பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது. உருளைக்கிழங்கு பயிருக்கு வந்து 40 கிலோ வரைக்கும் கந்தகம் வந்து பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது. ஸோ பொதுவாக வந்து இரண்டாம் நிலை ஊட்டச்சத்துக்களில் இது வரைக்கும் பார்த்தோம், அதாவது 3 விதமான சத்துக்கள் எப்படி பேரூட்டச்சத்துக்களில் தலைச்சத்து, மணிச்சத்து, சாம்பல் சத்து, 3 முக்கிய சத்துக்கள் சொல்கிறோமோ அதே மாதிரி இரண்டாம் நிலை ஊட்டச்சத்துக்களை பார்த்திங்கன்னா கந்தகம், சுண்ணாம்பு மற்றும் மெக்னீஷியம் 3 விதமான சத்துக்கள் வந்து இந்த வகைப்பாட்டின் கீழே வருது. ஸோ இந்த 3 வகையான உரங்கள் வந்து செயற்கை உரங்கள் பெரும்பாலும் விவசாயிகள்னால இடப்படுறது இல்லை மண்ணில். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டு மண் வகைகளில் ஓரளவுக்கு இரண்டாம் நிலை ஊட்டச்சத்துக்கள் குறைபாடு தென்படலை. இது வரைக்கும் ஏன்னா காலங்காலமாக நம்ம வந்து தொழுவுரம், இயற்கை கழிவுகள், பயிர்கழிவுகள் போன்றவை பயன்பாட்டில் இருந்ததுனால இது வரைக்கும் உங்களுக்கு குறைபாடு தென்படலை, மண்ணும் வளமான மண்ணாக இருந்தது. சமீப காலமாக பார்த்தீங்கன்னா இந்த இரண்டாம் நிலை ஊட்டச்சத்துக்களும் பேரூட்டச்சத்துக்கு அடுத்தபடியாக குறைபாடு தென்பட ஆரம்பிக்குது. அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த மூன்றுமே வந்து அமில நிலங்களில், மணற்சாரியான நிலங்களில் அதிகளவு குறைபாடு காணப்படும். ஸோ அமில நிலங்களில் பார்த்தீங்கன்னா சுண்ணாம்பு குறிப்பாக சொல்லலாம். ஸோ நம்ம வந்து சுண்ணாம்பு வந்து ஜிப்சம் வடிவில் நம்ம இடலாம். கந்தகம் பார்த்திங்கன்னா பரிந்துரைக்கப்பட்ட அளவு இருக்குது. அந்த 3 இரண்டாம் நிலை ஊட்டச்சத்துக்களுமே சுண்ணாம்பு அல்லது மக்னீஷியம் அல்லது குறிப்பாக கந்தகம் இந்த 3 வந்து சில பயிர்களுக்கு மட்டும் நம்ம வந்து தவிர்க்க முடியாத காரணத்தில்னா கண்டிப்பாக வந்து நம்ம போட வேண்டிய கட்டாயத்துக்கு இப்போ வந்திருக்கோம். சமீப காலத்தில் இதோடைய பற்றாக்குறை அறிகளும் பயிரில் வந்து தென்பட்டுக்கிட்டு வந்துட்டுருக்கு. குறிப்பாக பார்த்திங்கன்னா சுண்ணாம்பு சொல்லும்போது காய்கறி பயிர்களில், தக்காளி, பழப்பயிர்களில், திராட்சைக்கெலாம் வந்து நம்ம கண்டிப்பாக வந்து சுண்ணாம்பு போட வேண்டிய அவசியத்தில் இருக்கும். அதே மாதிரி தான் கடலை, நிலக்கடலைக்கு ஜிப்சம் வந்து கண்டிப்பாக வந்து நம்ம பரிந்துரை செய்யப்படணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மெக்னீஷியம் பொறுத்த மட்டும்லாம் குறிப்பாக நம்ம பருத்திக்கு மட்டும் நம்ம இதை பரிந்துரை செய்யப்பட்டிருக்கோம் அந்த சிவப்பு இலைகள் தெரியும் பட்சத்தில். ஸோ கந்தகம் வந்து வழக்கம் போல் கந்தகம் குறைபாடு நிறைய பயிர்களுக்கு பரிந்துரை செய்யப்பட்டுள்ள அளவு இருக்குது. அதாவது தனிம கந்தகமாக போடலாம், இல்லைனா கந்தக சத்து அடங்கியுள்ள எந்த உரம்னாலும் போடலாம். அமோனியம் சல்ஃபேட், ஜிப்சம், சூப்பர் பாஸ்பேட் போன்ற உரங்கள்லையும் கந்தக சத்து ஓரளவுக்கு இருக்குது. அது போக நம்ம ஓரளவுக்கு பயிர் கழிவுகளையும் தென்னை நார்கழிவு ஏதாவது ஒரு இயற்கை உரத்தை நம்ம சாகுபடி செய்யும்போது நிலத்தில் இட்டுட்டு வந்தோம்னாவே இந்த இரண்டாம் நிலை ஊட்டச்சத்துக்களுடைய தேவையை வந்து நம்மளால் மண்ணில் பூர்த்தி செய்ய முடியும். இதுக்குன்னு தனியாக செயற்கை உரம் போக வேண்டாம். பெரும்பாலும் நம்ம இயற்கை உரங்கள் இந்த பயிர் கழிவுகள், தென்னை நார்கழிவு போன்ற உரங்களை இடுவதன் மூலமாக இந்த சத்தை வந்து நம்ம மண்ணில் வந்து சரி செய்திடலாம். ஸோ பயிர் வளர்ச்சியில் பார்த்தீங்கன்னா இரண்டாம் நிலை ஊட்டச்சத்துக்கள் மிக மிக முக்கிய பணியாற்றுகிறது.
நீங்கள் இதுவரை மண் மற்றும் பயிர் மகசூலில் இரண்டாம் நிலை ஊட்டச்சத்துக்களின் முக்கியத்துவம் பற்றிய தகவல்களை கேட்டு தெரிந்திருப்பீர்கள். நன்றி, வணக்கம்.